பாடம் 211. ஒரு அருட்கொடை கிடைக்கும் போதும், சோதனையிலிருந்து காப்பாற்றப்படும் போதும் நன்றிக்குரிய சஜிதா செய்வது விரும்பத்தக்கதாகும். ஹதீஸ் 1159. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 212. இரவில் நின்று வணங்குதலின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், இரவில் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவீராக, அது உமக்கு நஃபிலாக உள்ளது. உமது இறைவன் உம்மை மக்காமன் மஹ்மூதா எனும் புகழுக்குரிய இடத்தில் எழுப்புவான். 17வது அத்தியாயம் 79வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களின் விலா பகுதி படுக்கைகளை விட்டும் ஒதுங்கி நிற்கும். 32வது அத்தியாயம் 16வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இரவில் குறைவாக தூங்குகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். 51வது அத்தியாயம் 17வது வசனம். ஹதீஸ் 1160. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு இரவில் நின்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இறை தூதர் அவர்களே, உங்கள் முன்பின் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்படி ஏன் வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டேன். அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4837, முஸ்லிம் 2820. முகைரா இப்னு ஷோபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இதே போன்ற ஹதீஸ் புகாரி 1130 மற்றும் முஸ்லிம் 2819 உள்ளது. ஹதீஸ் 1161. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு என்னிடமும் ஃபாத்திமாவிடமும் வந்து தங்கிய போது, நீங்கள் இருவரும் நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடாதா என்று கேட்டார்கள். புகாரி 1127, முஸ்லிம் 775. ஹதீஸ் 1162. சாலிம் இபின் அப்துல்லாஹ் இபின் உமர் இபின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் நஃபிலான தொழுகைகளை தொழுதால் அப்துல்லாஹ் நல்ல மனிதர்தான் என என் தந்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் பின் என் தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் குறைந்த நேரமே இரவில் தூங்குவார்கள், அதாவது இரவில் அதிகமான நேரம் நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். புகாரி 3739, முஸ்லிம் 2479. ஹதீஸ் 1163. அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லாஹ்வே, இரவில் நின்று வணங்கிவிட்டு பின்பு இரவில் நின்று வணங்குவதை அறவே விட்டுவிட்ட இன்னார் போல் நீர் இருந்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1152, முஸ்லிம் 1159. ஹதீஸ் 1164. அப்துல்லாஹி பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலையில் எழும் வரை இரவில் தூங்கிவிட்ட ஒரு மனிதர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் இரு காதுகளிலோ அல்லது ஒரு காதிலோ ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று கூறினார்கள். புகாரி 1144, முஸ்லிம் 774. ஹதீஸ் 1165. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தூங்கினால் அவரின் பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகள் போடுவான். ஒவ்வொரு முடிச்சின் போது, உனக்கு நீண்ட இரவு உள்ளது, நீ தூங்குவாயாக என்று கூறுவான். அவர் தூங்கி எழுந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும். அவர் உழு செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும். அவர் தொழுதால் இறுதி முடிச்சும் அவிழ்ந்துவிடும். உடனே அவர் சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான மனிதராக ஆகிவிடுகிறார். அவர் தொழவில்லை என்றால் மன நிம்மதி இல்லாதவராக சோம்பேறியாக ஆகிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1142, முஸ்லிம் 776. ஹதீஸ் 1166. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதர்களே, சலாம் கூறி சலாமை பரப்புங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் தொழுங்கள். இதை செய்தால் நல்ல விதமாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2485. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1167. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதான் மாதத்திற்கு பின் நோன்புகளில் மிக சிறந்தது அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாதமாகும். கடமையான தொழுகைக்கு பின் நஃபிலான தொழுகையில் மிக சிறந்தது இரவு தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1163. ஹதீஸ் 1168. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் நஃபில் தொழுகை என்பது 2-2 ரக்காத்துகள் ஆகும். சுபுஹ் தொழுகையின் நேரம் வந்துவிடும் என பயந்தால் 1 ரக்காத் வித்ர் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 990, முஸ்லிம் 749. ஹதீஸ் 1169. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 2-2 ரக்காத்துகளாக தொழுதுவிட்டு 1 ரக்காத் வித்ர் தொழுவார்கள். புகாரி 995, முஸ்லிம் 749. ஹதீஸ் 1170. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு 1 மாதம் நோன்பை விட்டு விடுவார்கள். எதையேனும் சாப்பிடுவது மூலம் நோன்பை விட்டுவிட மாட்டார்களா என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு நோன்பு வைப்பார்கள். இரவில் தொழுது கொண்டிருப்பார்கள் என நினைத்து நீர் சென்றால் அப்பொழுது அவர்களை தொழுது கொண்டிருப்பவர்களாக நீர் அவர்களை பார்ப்பீர். இரவில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என நினைத்து நீர் சென்றால் அங்கு அவர்களை தூங்குபவர்களாக நீர் பார்ப்பீர். புகாரி 1441. ஹதீஸ் 1171. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 11 ரகாத்துகள் தொழுவார்கள். உங்களில் ஒருவர் 50 வசனங்களை ஓதும் அளவுக்கு நீண்ட நேரம் அவர்கள் சஜிதா செய்வார்கள். சுபுஹ் தொழுகைக்கு முன் 2 ரகாத்துகள் தொழுவார்கள். பின்பு தொழுகைக்காக அழைப்பவர் அவர்களிடம் வரும் வரை தன் வலப்பக்கமாக திரும்பி படுப்பார்கள். புகாரி 1123. ஹதீஸ் 1172. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் அது அல்லாத காலங்களிலும் 11 ரகாத்துகளை விட அதிகமாக்கியதில்லை. 4 ரகாத்துகள் தொழுவார்கள். அதன் அழகு அதன் நீளம் பற்றி நீர் கேட்க வேண்டாம். பின்பு 4 ரகாத்துகள் தொழுவார்கள். அவற்றின் அழகு நீளம் பற்றி கேட்க வேண்டாம். பின்பு 3 ரகாத்துகள் தொழுவார்கள். அப்போது நான், இறை தூதர் அவர்களே, வித்ர தொழும் முன் நீங்கள் தூங்குகிறீர்களே என்று கேட்டேன். ஆயிஷாவே, என் கண்கள் தான் தூங்குகின்றன, என் இதயம் தூங்குவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1147, முஸ்லிம் 738. ஹதீஸ் 1173. அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் ஆரம்பத்தில் தூங்குவார்கள், அதன் இறுதியில் எழுந்து தொழுவார்கள். புகாரி 1146, முஸ்லிம் 739. ஹதீஸ் 1174. அப்துல்லாஹி பின் மசூத் ரலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஓர் இரவு தொழுதேன். ஒரு தீய சிந்தனையை நான் நாடும் அளவுக்கு தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நாடினீர் என்று அப்துல்லாஹி பின் மசூத் ரலி அல்லாஹும் அவர்களிடம் கேட்கப்பட்டது. நான் இடையில் உட்கார்ந்து விடவும் தொழுகையை விட்டுவிடவும் விரும்பினேன் என்று இப்னு மசூத் ரலி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1135, முஸ்லிம் 773. ஹதீஸ் 1175. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதேன். சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை ஓதினார்கள். 100 வசனம் வரும்போது ருக்கு செய்வார்கள் என எண்ணினேன், ஆனால் அதையும் கடந்தார்கள். பக்ரா சூராவை முடித்ததன் மூலம் ஒரு ரக்காத் தொழுவார்கள் என நான் எண்ணினேன். பின்பு அதையும் கடந்தார்கள். ருக்கு செய்வார்கள் என நான் எண்ணினேன். பின்பு அன்னிசா அத்தியாயத்தை துவக்கி ஓதினார்கள். பின்பு ஆலை இம்ரான் அத்தியாயத்தை துவக்கி அதை ஓதினார்கள். நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள். அதில் தஸ்பீஹ் கூறும் வசனத்தை முடித்தால் தஸ்பீஹ் செய்தார்கள். துவா வசனத்தை முடித்தால் துவா செய்தார்கள். பாதுகாப்பு தேடல் வசனத்தை முடித்தால் பாதுகாவல் தேடினார்கள். பின்பு ருக்கு செய்தார்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். அவர்களின் ருக்கு அவர்கள் நிலையில் இருந்தது போல் இருந்தது. பின்பு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறினார்கள். பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள். பின்பு சஜிதா செய்தார்கள். சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று கூறினார்கள். அவர்களின் சஜிதா அவர்களின் நிலைக்கு நெருக்கமாக இருந்தது. முஸ்லிம் 772. ஹதீஸ் 1176. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையின் மிக சிறந்தது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. நீளமான கிராத்துடைய தொழுகைதான் என்று பதில் கூறினார்கள். முஸ்லிம் 756. ஹதீஸ் 1177. அப்துல்லாஹி பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுக்கு தொழுகையில் மிக விருப்பமான தொழுகை தாவூது நபியின் தொழுகைதான். அல்லாஹுக்கு நோன்புகளில் மிக விருப்பமானது தாவூது நபியின் நோன்புதான். அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள். பிறகு மூன்றில் ஒரு பங்கு நேரம் வணங்குவார்கள். ஆறில் ஒரு பங்கு நேரம் தூங்குவார்கள். ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1331, முஸ்லிம் 1159. ஹதீஸ் 1178. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் இம்மை மறுமை காரியங்களில் எந்த நல்லதையும் அல்லாஹுவிடம் ஒரு முஸ்லிம் கேட்டு அந்த நேரத்திற்கு ஏற்ப அது இருந்தால் அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அந்த நேரம் ஒவ்வொரு இரவிலும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். முஸ்லிம் 757. ஹதீஸ் 1179. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் இரவில் வணங்கினால் இலகுவான அளவில் 2 ரக்காத்துகளை தொழுது ஆரம்பிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 768. ஹதீஸ் 1180. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் வணங்கினால் இலகுவான அளவில் 2 ரக்காத்துகளை தொழுவதன் மூலம் தன் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். முஸ்லிம் 767. ஹதீஸ் 1181. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் வலி அல்லது வேறு காரணமாக இரவு தொழுகை அவர்களுக்கு தவறிவிட்டால் அதற்கு பகரமாக பகலில் 12 ரகாத்துகள் தொழுவார்கள். முஸ்லிம் 746. ஹதீஸ் 1182. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தான் வடமையாக ஓதுவதையோ அல்லது அதில் சிறிதையோ ஓதாமல் தூங்கி அதை சுபுஹ் மற்றும் துஹர் தொழுகையில் ஓதினால் அவருக்கு இரவில் அதை ஓதியது போல் நன்மை எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 747. ஹதீஸ் 1183. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் எழுந்து தானும் தொழுது தன் மனைவியையும் தொழுவதற்காக விழிக்க செய்கிறார். அவள் மறுத்தால் அவளின் முகத்தில் தண்ணீரை தெளிக்கிறார். இவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மேலும் ஒரு பெண் இரவில் எழுந்து தானும் தொழுது தனது கணவனையும் தொழுவதற்காக எழுப்புகிறாள். அவன் மறுத்தால் அவனின் முகத்திலும் தண்ணீரை தெளிப்பாள். இவளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1308. ஹதீஸ் 1184. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபூ சாயித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் மனைவியையும் இரவில் எழுப்பி அவர்கள் இருவரும் சேர்ந்து 2 ரகாத்துகள் தொழுதால் அவ்விருவரும் அல்லாஹுவை நினைவு கூறும் ஆண்கள் பெண்கள் கூட்டத்தில் பதிவு செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 1309. ஹதீஸ் 1185. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தொழுகையில் சிறு தூக்கம் தூங்கினால் அவர் தன்னை விட்டும் தூக்கம் நீங்கும் வரை தூங்கட்டும். உங்களில் ஒருவர் தூங்கிய நிலையில் தொழுதால் அவர் அல்லாஹுவிடம் தனக்காக மன்னிப்பு தேடக்கூடும், மேலும் தன்னையே திட்டிக் கொள்ளவும் கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 212. முஸ்லிம் 786. ஹதீஸ் 1186. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் இரவில் வணங்கும் போது தூக்கம் காரணமாக குர்ஆன் வசனம் அவரது நாவில் சரியாக வராமல் தடுமாற்றம் ஏற்பட்டால் தான் கூறுவதையே அவர் அறியாத நிலையில் இருந்தால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 787. பாடம் 213. ரமலான் இரவில் வணங்குவது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 1187. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ரமலானில் ஒருவர் வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2008. முஸ்லிம் 759. 173. ஹதீஸ் 1188. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் நின்று வணக்கம் செய்ய தன் தோழர்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். அப்போது அவர்கள் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ரமலானில் நின்று வணங்கினால் அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 759. 174. பாடம் 214. லைலத்துல் கதிரில் நின்று வணங்குவதன் சிறப்பு, இதன் இரவுகளை விரும்புவதின் விளக்கம். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக லைலத்துல் கதிரில் இதனை, அதாவது குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? அந்த கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களின் இரட்சகனின் கட்டளையை கொண்டு சகல காரியங்களின் பொருட்டும் பூமியில் இறங்குகின்றனர். அந்த இரவு சாந்தி மிக்கது. அது காலை பொழுது உதயமாகும் வரை நீடிக்கும். 97 அத்தியாயம் 1-5 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இதனை, அதாவது குர்ஆனை, அபிவிருத்திக்குரிய சங்கையான ஓர் இரவில் இறக்கி வைத்தோம். ஏனெனில் நாம் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்ய நாடியிருந்தோம். 44 அத்தியாயம் 3 வசனம். ஹதீஸ் 1189. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவில் வணங்கினால் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2014, முஸ்லிம் 760. ஹதீஸ் 1190. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோழர்களில் சிலர் லைலத்துல் கத்ர் இரவு ரமலானில் கடைசி 7 இரவுகளுக்குள் அடங்கியிருப்பதாக கனவில் அறிவித்து கொடுக்கப்பட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கனவில் பிந்தைய கடைசி 7 இரவுகளில் லைலத்துல் கத்ர் இணைக்கப்பட்டுள்ளது, எனவே அதை தேடுபவர் அதன் கடைசி இரவுகளில் அதை தேடட்டும் என்று கூறினார்கள். புகாரி 2015, முஸ்லிம் 1165. ஹதீஸ் 1191. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்கள் பள்ளியில் இத்திகாஃப் இருப்பார்கள். ரமதானில் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று கூறுவார்கள். புகாரி 2020, முஸ்லிம் 1169. ஹதீஸ் 1192. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானில் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2017. ஹதீஸ் 1193. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் இரவில் விழித்திருப்பார்கள். தம் குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள். நல்வணக்கம் புரிய முயற்சிப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள். புகாரி 2024, முஸ்லிம் 1174. ஹதீஸ் 1194. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கம் புரிய ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் எடுக்காத முயற்சியை ரமதானில் முயற்சிப்பார்கள். மேலும் ரமதானில் மற்ற நாட்களில் எடுக்காத முயற்சியை விட கடைசி 10 நாட்களில் முயற்சிப்பார்கள். முஸ்லிம் 1175. ஹதீஸ் 1195. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை நான் அறிந்து கொண்டால் அதில் நான் கூற வேண்டியது என்ன என்று கேட்டேன். அல்லாஹும இன்னக ஆஃபுவன் துஹிப்புல் ஆஃபுவ ஃபாஃபு அன்னி என்று நீ கூறுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 3513. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவா, நீயே மன்னிப்பவன், நீ மன்னிப்பதையே விரும்புகிறாய், எனவே என்னை நீ மன்னிப்பாயாக. பாடம் 215. பல் துலக்குவதின் சிறப்பு மற்றும் இயற்கை நடைமுறைகள். ஹதீஸ் 1196. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் சமுதாய மக்களுக்கு சிரமமாக இருக்கும் என நான் பயப்படவில்லை, ஆனால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்கும்படி அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 887, முஸ்லிம் 252. ஹதீஸ் 1197. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தால் பல் துலக்கும் குச்சியால் பல் துலக்குவார்கள். புகாரி 889, முஸ்லிம் 255. ஹதீஸ் 1198. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் பல் துலக்கவும் அவர்கள் உலு செய்யவும் நாங்கள் தண்ணீரை தயாராக எடுத்து வைத்திருப்போம். இரவில் அவர்களை எழுப்பி நல்வணக்கம் புரிய தான் நாடியபடி அல்லாஹ் அவர்களை எழுப்புவான். எழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள், உலு செய்வார்கள், தொழுவார்கள். முஸ்லிம் 746. ஹதீஸ் 1199. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பல் துலக்குவது பற்றி உங்களிடம் அதிகம் கூறிவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 888. ஹதீஸ் 1200. ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் முதலில் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். பல் துலக்குவார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 253. ஹதீஸ் 1201. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களின் நாவில் பல் துலக்கும் குச்சி இருந்த நிலையில் நான் சென்றேன். புகாரி 244, முஸ்லிம் 2254. ஹதீஸ் 1202. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பல் துலக்குவதும் வாயை சுத்தப்படுத்துவதும் இறைவனை திருப்திப்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நஸை 1:10. இப்னு குஸைமா 1:35. ஹதீஸ் 1203. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இயற்கை நடைமுறைகள் 5 ஆகும், அல்லது 5 விஷயங்கள் இயற்கையானதாகும். 1 கத்னா செய்தல், 2 மர்மஸ்தான முடிகளை நீக்குதல், 3 நகங்களை வெட்டுவது, 4 அக்குள் முடிகளை நீக்குவது, 5 மீசையை குறைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5889, முஸ்லிம் 257. ஹதீஸ் 1204. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 10 விஷயங்கள் இயற்கை செயல்களாகும். 1 மீசையை கத்தரித்தல், 2 தாடியை வளர விடுதல், 3 பல் துலக்குதல், 4 தண்ணீரால் மூக்கை சுத்தம் செய்தல், 5 நகம் வெட்டுதல், 6 விரல்களின் இடுக்குகளில் கழுவுதல், 7 அக்குள் முடியை நீக்குதல், 8 மறை உறுப்பு முடியை எடுத்தல், 9 மலஜலம் கழிக்க சென்றால் தண்ணீரால் சுத்தம் செய்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் அறிவிப்பாளர், 10வது செய்தியை நான் மறந்துவிட்டேன், ஆனாலும் அது வாய்க்கு பழிப்பதே என்று கூறுகிறார். இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான வக்கீவ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பார், இன்திகாஸுல் மாயி, அதாவது தண்ணீர் கொண்டு செல்வது என்பதன் பொருள், இஸ்திஞ்சா, அதாவது தண்ணீரால் சுத்தம் செய்வது என்பதாகும் என்று கூறுகிறார். முஸ்லிம் 2-6-1. ஹதீஸ் 1205. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மீசையை குறையுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5893, முஸ்லிம் 2-5-9. பாடம் 216. ஜகாத்தின் கட்டாயம், அதன் சிறப்பு மற்றும் விளக்கங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை பேணுங்கள், ஜகாத் கொடுங்கள். 2 அத்தியாயம் 43 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் அல்லாஹுவை அவனுக்கு மட்டுமே வணக்கத்தை கலப்பற்றதாக்கி அவனிடம் முற்றிலும் சாய்ந்தவர்களாக வணங்கும்படியே அவர்கள் கட்டளையிடப்பட்டுள்ளனர். மேலும் தொழுகையை பேணுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். இதுவே முழுமையான மார்க்கமாகும். 98 அத்தியாயம் 5 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை பரிசுத்தமாக்கிட, தூய்மைப்படுத்திட அவர்களின் செல்வத்திலிருந்து ஜகாத் எனும் தர்மத்தை எடுப்பீரார். 9 அத்தியாயம் 103 வசனம். ஹதீஸ் 1206. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் 5 மீது எழுப்பப்பட்டுள்ளது. 1. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் அவனது தூதருமாவார் என சாட்சி பகர்வது. 2. தொழுகையை பேணுவது. 3. ஜகாத் கொடுப்பது. 4. ஹஜ் செய்வது. 5. ரமதானில் நோன்பு நோற்பது ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 8, முஸ்லிம் 1-6. ஹதீஸ் 1207. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பரட்டை தலையுடன் நஜத் பகுதியில் இருந்து ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவரின் சப்தத்தை குறைந்ததாக கேட்டோம். அவர் சொல்வது என்ன என நாங்கள் விளங்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நெருங்கினார். உடனே இஸ்லாம் பற்றி கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது ஒரு நாளில் 5 தொழுகைகள் தூள்வது என்று கூறினார்கள். இது அல்லாதவையின் மீது கடமையா என்று கேட்டார். இல்லை, ஆனால் உபரியான நஃபிலான வணக்கங்கள் உண்டு என்று பதில் கூறினார்கள். மேலும் ரமலான் மாதம் நோன்பு வைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும், இது அல்லாதவையின் மீது கடமையா என்று கேட்டார். இல்லை, ஆனால் உபரியான நஃபிலான நோன்பு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஜகாத் வழங்குவது கடமை என அவரிடம் கூறினார்கள். இது அல்லாதவையின் மீது கடமையா என்று வந்தவர் கேட்டார். இல்லை, ஆனால் உபரியான தர்மம் உண்டு என்று கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இதைவிட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிக்கொண்டே அந்த மனிதர் திரும்பி சென்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் உண்மையை கூறினால் வெற்றி பெற்று விட்டார் என்று கூறினார்கள். புகாரி 4-6, முஸ்லிம் 1-1. ஹதீஸ் 1208. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அப்போது அவர்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார் என்ற கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பீராக. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் ஒரு நாளில் 5 நேர தொழுகைகளை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களில் பணக்காரர்களிடம் இருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற ஜக்காத் எனும் தர்மத்தை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று கூறினார்கள். புகாரி 1395, முஸ்லிம் 1109. ஹதீஸ் 1209. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார் என்று அவர்கள் சான்று பகர்தல் மற்றும் தொழுகையை பேணுதல், ஜக்காத்தை கொடுத்தல் என மக்கள் ஆகும் வரை அவர்களிடம் போர் புரிய நான் ஆணையிடப்பட்டுள்ளேன். இவற்றை அவர்கள் ஏற்று செயல்பட்டால் என்னிடம் இருந்து தங்களின் உயிரையும் தங்களின் செல்வத்தையும் இஸ்லாமிய தண்டனையில் தவிர மற்றவற்றில் பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள். அவர்களின் கேள்வி எனக்கு அல்லாஹ்விடமே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 25, முஸ்லிம் 22. ஹதீஸ் 1210. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து அதன்பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அரபுகளில் சிலர் இஸ்லாமிய சட்டங்களில் மாறுபாடாக நடந்தனர். இதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்ய விரும்பினார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என மக்கள் கூறும் வரை அவர்களிடம் போர் புரிய நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதை ஒருவர் கூறிவிட்டால் அவர் என்னிடம் இருந்து தன் சொத்தையும் தன் உயிரையும் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையில் தவிர மற்றவற்றில் காப்பாற்றிக் கொண்டார். அவரது கணக்கு அல்லாஹுவிடமே உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க நீங்கள் எப்படி மக்களிடம் போரிடுவீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக தொழுவேன், ஜக்காத் கொடுக்க மாட்டேன் என தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையே பிரிப்பவரிடம் நான் போர் செய்வேன். ஜக்காத் என்பது சொத்தில் உள்ள உரிமையாகும். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜக்காத்தை கொடுத்து கொண்டிருந்த அவர்கள் என்னிடம் ஒட்டகம் கட்டும் கயிற்றை கொடுக்காமல் இருந்தால் கூட அதை கொடுக்காமல் இருப்பதற்காக அவர்களிடம் போர் புரிவேன் என்று கூறினார்கள். உடனே அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஜக்காத் கொடுக்காமல் இருப்போரிடம் போர் புரிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சை அல்லாஹ் திறந்து விட்டான் என்றே நான் கருதுகிறேன். இதுதான் உண்மையானதும் என்றும் அறிந்து கொண்டேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 1399, முஸ்லிம் 20. ஹதீஸ் 1211. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் என்னை நுழைய செய்யும் அமலை எனக்கு கூறுங்கள் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். நீர் அல்லாஹுவை வணங்குவீராக, அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர், 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவீராக, ஜக்காத்தை கொடுப்பீராக, உறவினர்களை ஆதரிப்பீராக, இதன் மூலம் நீர் சொர்க்கம் செல்வீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள். புகாரி 1396, முஸ்லிம் 1103. ஹதீஸ் 1212. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, சொர்க்கத்திற்கு செல்லத்தக்க ஒரு செயலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை வணங்குவீராக, எதையும் அவனுக்கு இணை வைக்காதீர், தொழுகையை பேணுவீராக, கடமையான ஜக்காத்தை கொடுப்பீராக, ரமதானில் நோன்பு வைப்பீராக என்று கூறினார்கள். என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக இதைவிட நான் அதிகமாக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். அவர் புறப்பட்டதும் சொர்க்கத்தில் உள்ள ஒருவரை பார்க்க ஆசைப்படுபவர் இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1397 முஸ்லிம் 14 ஹதீஸ் 1213 ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையை பேணவும் ஜகாத்தை வழங்கவும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நல்லதை நாடவுமே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி பிரமாணம் அதாவது பையத் செய்து கொண்டேன். புகாரி 57 முஸ்லிம் 56 ஹதீஸ் 1214 அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்கம் வெள்ளி ஒருவரிடம் இருந்து அதற்குரிய ஜக்காத் கடமையை நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளில் அவை அதாவது தங்கம் வெள்ளி உருக்கப்பட்டு நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவற்றை கொண்டு அவரது விலா, அவரது நெற்றி, அவரது முதுகு ஆகியவற்றில் சூடு போடப்படும். சூடு தணிந்துவிட்டால் மீண்டும் அது சூடு போடப்படும். அந்நாளின் அளவு உலகின் 50,000 ஆண்டுகளாக இருக்கும். இறுதியாக அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்படும். சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என அவர் தன் வழியே செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, ஒட்டகம் வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. ஒட்டகம் வைத்திருப்பவர் அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதன் கடமை என்பது அது தண்ணீர் அருந்தும் நாளில் அதன் பாலை கறந்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். அந்த ஒட்டகத்தின் உரிமையை நிறைவேற்றாதவரை மறுமை நாளில் திறந்த வழி மைதானத்தில் முகம் குப்புற போடப்பட்டு சிறு குட்டி கூட விடாது தன் குழம்புகளால் அவரை மிதிக்கும், தன் வாயால் அவரை கடிக்கும். அந்த ஒட்டகத்தில் ஒன்று அவரை மிதித்து விட்டு சென்றதும் அவரின் மற்றொரு ஒட்டகம் அனுப்பப்படும். அந்த நாளின் அளவும் உலகின் 50,000 ஆண்டுகள் போன்றதாக இருக்கும். இறுதியில் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்படும். சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என அவர் தன் வழியே செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, ஆடு மாடு வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. ஆடு மாடு ஆகியவற்றுக்குரிய ஜகாத் கடமைகளை நிறைவேற்றாதவர் மறுமையினால் வந்துவிட்டால் திறந்த வழி மைதானத்தில் அவரை முகம் குப்புற படுக்க வைக்கப்படும். அப்பொழுது ஒரு குட்டி கூட விடாதவாறு அவரின் அனைத்து மாடுகளையும் ஆடுகளையும் அந்த மைதானத்தில் ஒன்று திரட்டப்படும். அவைகளில் கொம்பு வளைந்ததோ கொம்பு உடைந்ததோ கொம்பில்லாததோ எதுவும் இருக்காது. அதாவது அனைத்திற்கும் கொம்புகள் இருக்கும். தன் கொம்புகளால் மட்டும் தன் குழம்புகளால் மிதிக்கும். அப்படி ஒன்று அவரை மிதித்து விட்டு செல்லும் போது மற்ற ஒன்று அவரிடம் அனுப்பப்படும். ஒரு நாளின் அளவு உலகின் 50,000 நாள் போன்றதாக இருக்கும். இறுதியில் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்பட்டு சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவர் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, குதிரை வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. குதிரை மூன்று வகைப்படும். ஒரு வகை மனிதருக்கு பாவமாக உள்ளது, மற்றொன்று மனிதனுக்கு நரகம் செல்ல தடையாக இருக்கும், மூன்றாவது அவனுக்கு கூலியாக இருக்கும். ஒன்று, மனிதனுக்கு பாவமாக உள்ள குதிரை என்பது பிறர் புகழவும் பெருமைக்காகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படவும் என இருக்கக்கூடியது. இது அவருக்கு பாவமாக இருக்கும். இரண்டு, மனிதனுக்கு நரகம் செல்ல தடையாக உள்ள குதிரை என்பது அந்த மனிதர் அதை அல்லாஹுவின் வழியில் தயார்படுத்தியிருப்பார், பின்பு அதன் முதுகு பிடரி விஷயத்தில் உள்ள அல்லாஹுவின் உரிமைகளை அவர் மறப்பதில்லை. மூன்று, அவருக்கு கூலியாக உள்ள குதிரை என்பது அந்த மனிதர் மேய்ச்சல் நிலத்தில் அல்லது தோட்டத்தில் அல்லாஹுவின் வழியில் அதை முஸ்லிம்களுக்காக நிறுத்தி வைத்துள்ளார். அந்த நிலத்தில் அல்லது தோட்டத்தில் அது மேய்ந்து திரியும் அளவுக்கு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும். மேலும் அதன் சாணமும் சிறுநீரும் கூட நன்மைகளாக எழுதப்படும். தன் கயிற்றை அறுத்து கொண்டு ஒரு மேடு அல்லது இரண்டு மேடுகள் என அது சுற்றி தெரிந்து வந்தால் அதன் காலடி சுவடு அளவுக்கு அவருக்கு நன்மைகள் எழுதப்படும். மேலும் அதன் சாணமும் நன்மையாக எழுதப்படும். மேலும் அந்த குதிரைக்காரர் ஒரு ஆற்றின் பக்கம் அழைத்து செல்கிறார். அதில் அது தானாகவே தண்ணீர் குடிக்கிறது. அவர் கூட அதற்கு தண்ணீர் புகட்டவில்லை. ஆனால் அது குடிக்கும் தண்ணீர் அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு எழுதுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, கழுதை வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. என் மீது கழுதை குறித்து எதையும் இறக்கப்படவில்லை, ஆனால் இந்த பொது கருத்தை கொண்ட வசனம் இறக்கப்பட்டது. எவரேனும் ஒரு அணுவளவேனும் நன்மையை செய்தால் அதை அவர் காண்பார், மேலும் எவரேனும் ஒரு அணுவளவேனும் தீமையை செய்தால் அதை அவர் காண்பார். என்ற 99வது அத்தியாயம் 7 மற்றும் 8 வசனங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1402, முஸ்லிம் 987. இது முஸ்லிமின் வாசகமாகும். பாடம் 217. ரமலானின் நோன்பு கடமை, மேலும் நோன்பின் சிறப்பு, அது சம்பந்தப்பட்டவை. அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, உங்களுக்கு முன் இருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இது மூலம் நீங்கள் இறை அச்சமுடையோராகலாம். எண்ணிக்கை குறிப்பிட்ட சில நாட்களில் நோன்பு வைப்பது கடமையாகும். எனினும் அந்நாளில் உங்களில் எவரேனும் நோயாளியாக அல்லது பிரயாணியாக இருந்தால் அதை வேறு நாட்களில் நோன்பு வைப்பது அவசியமாகும். ஆனால் அதற்கு சக்தி பெற்றவராக இருந்தும் இயலாத நோய் முதுமை காரணமாக நோன்பு வைக்காமல் விட்டவர் மீது ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும். ஒருவர் நன்மையை மேலும் அதிகப்படுத்திக் கொள்வாரானால் அது அவருக்கு நன்மையாகும். மேலும் நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பை விட்டு பரிகாரம் செய்வதை விட நோன்பு வைப்பதே உங்களுக்கு சிறந்ததாகும். ரமலான் மாதத்தில் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நேர் வழியை மற்றும் நன்மை தீமையை பிரித்து தெளிவுபடுத்துவதாகவும் உள்ள குர்ஆன் இறக்கப்பட்டது. ஒருவர் அம்மாதத்தை அடைந்தால் அவர் அதில் நோன்பு நோக்கட்டும். எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருந்தால் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு வைக்கட்டும். 2வது அத்தியாயம் 183 முதல் 185 வரை உள்ள வசனங்கள். நோன்பு சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்கள் முந்தைய பாடங்களிலும் வந்துள்ளன. ஹதீஸ் 1215. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதனின் அனைத்து செயல்களும் அவனுக்குரியதே, ஆனால் நோன்பை தவிர அது எனக்குரியதாகும். இதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் நோன்பு கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் அன்று அவர் தீயதை பேச வேண்டாம், மேலும் கூச்சல் போட வேண்டாம். ஒருவர் நோன்பு வைத்தவரை திட்டினால் அல்லது சண்டை போட்டால் நான் நோன்பாளி என்று அவர் கூறட்டும். முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நோன்பாளியின் வாயின் வாடை அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் வாடையை விட நறுமணம் மிக்கதாகும். நோன்பாளிக்கு 2 வகை சந்தோஷம் உண்டு. 1, நோன்பு திறக்கும் போது சந்தோஷம் அடைகிறான். 2, அல்லாஹுவை சந்திக்கும் போது நோன்பின் மூலம் கிடைக்கும் நன்மைகளால் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1894, 1904, முஸ்லிம் 1151. இது புகாரியின் வாசகமாகும். புகாரியின் மற்றொரு அறிவிப்பில், ஒருவன் தன் உணவை, பானத்தை, இச்சை உணர்வை எனக்காகவே விட்டு விடுகிறான், நோன்பு எனக்குரியதாகும், நான் தான் கூலி கொடுப்பேன், ஒரு செயல் அது 10 மடங்காக ஆகிறது என்று உள்ளது. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், ஆதமின் மகனது ஒவ்வொரு செயலும் இரட்டிப்பாக்கப்படும், ஒரு நற்செயல் 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை ஆகும். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், நோன்பு எனக்குரியதாகும், அதற்கு நானே கூலி கொடுப்பேன், எனக்காகவே தன் இச்சையை தன் உணவை விட்டு விடுகிறான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி உண்டு. அது அவர் தன் நோன்பை விடும்போது ஒரு மகிழ்ச்சி, தன் இறைவனை சந்திக்கும் போது உள்ள மகிழ்ச்சி. நோன்பாளி வாயில் ஏற்படும் வாடை கஸ்தூரி வாடையை விட அல்லாஹுவிடம் நறுமணம் மிக்கதாகும் என்று உள்ளது. ஹதீஸ் 1216. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் 2 ஜோடி அதாவது உணவு உடை செலவு செய்தால் அவரை சொர்க்கத்தின் வாசலில் இருந்து அல்லாஹுவின் அடியாரே இது சிறந்ததாகும் என்று அழைக்கப்படுவார். தொழுகையாளியாக அவர் இருந்தால் பாபு சலா எனும் தொழுகைக்குரிய வாசலில் இருந்து அவர் அழைக்கப்படுவார். உயிர் தியாகம் செய்தவராக இருந்தால் பாபுல் ஜிஹாத் எனும் ஜிஹாதின் வாசல் பக்கம் அழைக்கப்படுவார். நோன்பாளியாக அவர் இருந்தால் பாபுர் ரையான் எனும் நோன்பின் வாசலில் இருந்து அழைக்கப்படுவார். தர்மம் வழங்குபவராக இருந்தால் பாபு சதக்கா எனும் சதக்காவின் வாசலில் இருந்து அழைக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, என் தாயும் என் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். இந்த வாசல்களில் இருந்து அழைக்கப்படுபவருக்கு இடைஞ்சல் ஏற்படாது. ஒருவரே அந்த அனைத்து வாசலிலும் அழைக்கப்படுவாரா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ஆம், அவர்களில் ஒருவராக நீர் இருப்பீர் என கருதுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1897, முஸ்லிம் 1027. ஹதீஸ் 1217. சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு, அதற்கு ரையான் என்று கூறப்படும். மறுமை நாளில் அதில் நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள், வேறு யாரும் அதில் நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எழுந்து அந்த ரையான் எனும் வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் அடைக்கப்படும், அதில் வேறு யாரும் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1896, முஸ்லிம் 1152. ஹதீஸ் 1218. அபூ சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் பாதையில் செல்லும் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமாக அல்லாஹ் அவரின் முகத்தை நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2840, முஸ்லிம் 1153. ஹதீஸ் 1219. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ரமதானில் ஒருவர் நோன்பு வைத்தால் அவருக்கு முன் சென்ற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1901, முஸ்லிம் 760. ஹதீஸ் 1220. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கு போடப்படுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1898, முஸ்லிம் 1079. ஹதீஸ் 1221. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதான் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு பிறை தெரியாவிட்டால் ஷாபானை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1900, முஸ்லிம் 1081. இது புகாரியின் வார்த்தையாகும். முஸ்லிமின் அறிவிப்பில் பிறை மேகத்தால் மூடப்பட்டால், அதாவது பிறை தெரியாவிட்டால் 30 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்று உள்ளது. பாடம் 218. ரமலானில் தர்மம் செய்தல், நல்லது செய்தல், நற்செயலை அதிகம் செய்தல், அதன் கடைசி 10 நாட்களில் அதிகமாக செய்தல். ஹதீஸ் 1222. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும் வேளையில் ரமலானில் மிக அதிகமாக நன்கொடை அளிப்பவர்களாக இருந்தார்கள். ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து குர்ஆனை அவருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும் வேளையில், அதாவது புனித ரமதான் மாதத்தில் வேகமாக வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். புகாரி 6, முஸ்லிம் 2307. ஹதீஸ் 1223. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் விழித்திருப்பார்கள். தன் குடும்பத்தாரை விழிக்கச் செய்வார்கள். தன் கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். புகாரி 2024, முஸ்லிம் 1174. பாடம் 219. ஷாபான் பிறை 15க்கு பின் ரமதானுக்கு முன் நோன்பு வைப்பது கூடாது. தொடர்ச்சியாக அல்லது திங்கள் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பது போன்ற வழக்கம் இருந்தால் அந்த நாட்களில் நோன்பு வைக்கலாம். ஹதீஸ் 1224. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ரமலானுக்கு ஒரு நாள் முன்போ அல்லது 2 நாள் முன்போ நோன்பு வைக்க வேண்டாம். ஆனால் வழமையாக திங்கள் வியாழன் நோன்பு வைப்பவரை தவிர அவர் அந்நாளில் நோன்பு வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1914, முஸ்லிம் 1082. ஹதீஸ் 1225. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதானுக்கு முன் நோன்பு வைக்காதீர்கள். பிறை பார்த்து நோன்பு வையுங்கள். ஷவ்வால் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். மேகம் உங்களை குறுக்கிட்டால் ரமதான் 30 நாட்களாக அதை முழுமைப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 688. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1226. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷாபானின் பாதி நாட்களுக்கு பின்னர் நோன்பு வைக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 738. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1227. அபுல் யக்லான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலான் முதல் பிறையா ஷாபான் 30 என்று தெரியாத சந்தேகத்திற்குரிய நாளில் நோன்பு வைத்தால் அவர் அபுல் காசிம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்துவிட்டார். அபு தாவூத் 2334, திருமிதி 686. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 220. பிறை பார்க்கும் சமயம் கூற வேண்டியவை. ஹதீஸ் 1228. தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்துவிட்டால் அல்லாஹும்மா ஹில்லு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக அல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின் என்று கூறுவார்கள். திருமிதி 3451. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். துவாவின் பொருள், இறைவனே பாதுகாப்பு, இறை நம்பிக்கை, அமைதி, இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்றச் செய்வாயாக. பிறையே, என் இறைவனும் உன் இறைவனும் அல்லாஹ்தான். நீ நேர் வழி மற்றும் நன்மையின் பிறையாக உள்ளாய்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.